السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى، وصلي وسلم على النبي المصطفى سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى، أما بعد. اللهم اغفر لنا ولمشايخنا ولأساتيذنا ولوالدينا ولمن له حق علينا وبالإسناد المتصل منا إلى الإمام الحافظ أبي عيسى محمد بن عيسى بن الثورة الترمذي رضي الله تعالى عنه وأرضاه، وأجزل ثوابه فوفاه، وحشرنا في زمرته. قال: فقال رحمه الله: باب ما جاء في ذكر خاتم رسول الله صلى الله عليه وسلم. وبه قال: حدثنا قتيبة بن سعيد وغير واحد عن عبد الله بن وهب عن يونس عن ابن شهاب عن أنس بن مالك رضي الله عنه أنه قال: كان خاتم النبي صلى الله عليه وسلم من ورق، وكان فصه حبشيا. وبه قال: حدثنا قتيبة قال: حدثنا أبو عوانة عن أبي بشر النافع عن ابن عمر رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم اتخذ خاتما من فضة فكان يختب به ولا يلبسه. وبه قال: حدثنا محمود بن غيلان قال: حفص بن عمر بن عبيد الطنافسي قال: حدثنا زهير أبو خيثمة عن حميد عن أنس بن مالك رضي الله عنه أنه قال: كان خاتم النبي صلى الله عليه وسلم من فضة فصه منه. وبه قال: حدثنا إسحاق بن منصور قال: حدثنا معاذ بن هشام قال: حدثني أبي قتادة عن أنس بن مالك رضي الله عنه أنه قال: لما أراد رسول الله صلى الله عليه وسلم أن يكتب إلى العجم، قيل له: إن العجم لا يقبلون إلا كتابا عليه خاتم، فصنع خاتما فكأني أنظر إلى بياضه في كفه. وبه قال: حدثنا محمد بن يحيى قال: حدثنا محمد بن عبد الله الأنصاري قال: حدثني أبي ثمامة عن أنس بن مالك رضي الله عنه أنه قال: كان نقش خاتم رسول الله صلى الله عليه وسلم محمد سطر، ورسول سطر، والله سطر. وبه قال: حدثنا نصر بن علي الجهضمي وأبو عمر أبو عمرو قال: حدثنا نوح بن قيس قال: عن خالد بن قيس عن قتادة عن أنس بن مالك رضي الله عنه إن أن النبي صلى الله عليه وسلم كتب إلى كسرى وقيصر والنجاشي، فقيل له: إنهم لا يقبلون كتابا إلا بخاتم، فصاغ رسول الله صلى الله عليه وسلم خاتما فحلقته فضة ونقش فيه محمد رسول الله. فبه قال: حدثنا إسحاق بن منصور قال: حدثنا سعيد بن عامر والحجاج بن منهال عن همام عن ابن جريج عن الزهري عن أنس رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا دخل الخلاء نزع خاتمه. وبه قال: حدثنا إسحاق بن منصور عن عبد الله بن نمير قال: حدثنا عبيد الله بن عمر النافع عن ابن عمر رضي الله عنهما أنه قال: اتخذ رسول الله صلى الله عليه وسلم خاتما من ورق فكان في يده، ثم كان في يد أبي بكر رضي الله عنه ويد عمر رضي الله عنه، ثم كان في يد عثمان رضي الله عنه، حتى وقع في بئر أريس نقشه محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الله ودي نلري يارغلي أن بكري ورغلي تدران يمد نخلشين إنري تليباك رسول الله صلى الله عليه وسلم ورغلي முக்கியமான ஒரு அணிகலனை பற்றி பேசுகின்றோம். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரத்தை பற்றி உள்ள பாடம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரம் வெள்ளியிலாக இருந்தது. வெள்ளியினால் செய்யப்பட்ட மோதிரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்தார்கள். அத்தோடு அதனுடைய அந்த மோதிரத்தின் மேல் பகுதியிலே பெயர்கள் பதிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும். சிலர்கள் அந்த இடங்களில் மாணிக்க கற்களை பதிய வைப்பார்கள். அந்த இடத்திலே ஹபஷாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாணிக்க கல் பதியப்பட்டிருந்தது. இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள், வெள்ளியினாலான மோதிரங்களை ஆண்கள் பெண்கள் இருசாராரும் பாவிப்பது ஹலாலாகும். அது இஜ்மான் எல்லா அறிஞர்களாலும் ஏகோபித்து சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரு சுன்னத்தான நிபந்தனை. அதிலே அந்த மோதிரத்தை அணியக்கூடியவரை பொறுத்து அதிலே வீண்விரயம் இருக்கக்கூடாது. சிலருடைய வசதிகளை பொறுத்து அவருக்கு அது வீண்விரயமாக இருக்காது, மற்றும் சிலருடைய வருமானங்களை பார்க்கும்போது அது ஒரு வீண்விரயமாக இருக்கும். வீண்விரயமா இல்லையா என்பதை அணிபவருடைய வசதி வாய்ப்பை பொறுத்து முடிவு செய்யலாம். அது ஒரு மிஸ்தாலுடைய அளவுக்கு கொஞ்சம் கூடுதலான நிறையுள்ள மோதிரமாக இருந்தாலும் சிலருக்கு அது இஸ்ராஃபாக இருக்காது என்பதை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தோடு நாங்கள் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே மோதிரத்தை அணிந்துவிட்டு கலட்டி எரிந்திருக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்னவென்று பார்க்கும்போது, சிலருடைய அபிப்பிராயப்படி அளவு கடந்த வீண்விரயமான மோதிரமாக இருந்ததனால் அவர்கள் வீசினார்கள். சஹாபாக்களுக்கும் வீசுவதற்கு இஷாரா செய்தார்கள், மஷூரா கொடுத்தார்கள். அப்படி என்று சில ரிவாயத்துகள் இருந்தாலும் அதற்கு சரியான காரணம் அபூதாவூத் ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு இரும்பால் செய்யப்பட்ட மோதிரம் இருந்தது, அதனை சுற்றி வெள்ளியினால் முலாம் பூசப்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஒரு இரும்பால் செய்யப்பட்ட மோதிரம் அல்லவா, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான மோதிரத்தை கையொப்பம் வைப்பதற்கு பாவிப்பார்கள், அதை அவர்கள் அணிய மாட்டார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாமா கத்தாபி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்கிறார்கள், அப்படியான இரும்பு போன்ற பொருள்களால் செய்யப்படும் மோதிரங்களை பெண்கள் அணிவது மக்ரூஹாகும், ஏன் அது ஆண்களுக்குரிய அடையாள சின்னமாக இருக்குகிறது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அந்த ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து அல்லாமா ஷரஃபுல் முனாவி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்கிறார்கள், மோதிரம் அணிவதென்ற அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டுமாக இருந்தால் சொந்தமாக மோதிரம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, மாறாக ஒருவரிடமிருந்து இரவலாக எடுத்தும் மோதிரம் அணியலாம், கூலிக்கு எடுத்தும் அணியலாம். ஆகவே சுன்னத்துக்கு மிகவும் நெருக்கமான முறை என்னவென்றால், சொந்தமான முறையில் ஒரு மோதிரத்தை வாங்கி அதை நிரந்தரமாக தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு சுன்னத்தான, சுன்னத்துக்கு நெருக்கமான முறையாகும். அதே நேரம் ஒரு ஆணுக்கு பல மோதிரங்கள் அணிய அனுமதி கிடைத்திருக்கின்றது, அனுமதி இருக்கிறது. மேலும் உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாமா தாரிமி போன்ற அறிஞர்கள், இந்த இரண்டு மோதிரங்களுக்கு மேல் அணியாமல் இருப்பது நல்லது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு மோதிரங்களுக்கு மேல் அணிவது மக்ரூஹட்ட கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு மேல் அறிந்தால் ஹராம் என்பதல்ல, அது ஜாயிஸ் என்ற சட்டத்துக்கு போய்விடும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ந்தும் சொல்லும் போது, அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்தும் சொல்லும் போது, அந்த மோதிரத்திலே பதியப்பட்டிருந்த கல்லு ஹபஷாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்றோ, ஹபஷாவிலிருந்து அக்காலத்தில் ரெண்டு வகையான கற்கள் வரும், ஜஸ்அன் ஒரு வகையான கல்லும் அகீக்கண்ட ஒரு வகையான கல்லும். இந்த ரெண்டும் தோண்டி எடுக்கப்படுவது ஹபஷாவுடைய பூமியிலிருந்து, யமனிலிருந்தும் பெறப்படுகிறது, ஹபஷாவிலிருந்தும் பெறப்படுகிறது. ஆகவே ஒரு ரிவாயத்திலே வக்கான ஃபஸ்ஸுஹு மின் அகீக், ஸல்லல்லாஹுடைய மோதிரத்தின் அந்த கல்லு வைக்குகின்ற பகுதி அகீக்கண்ட கல்லால் இருந்தது என்று வந்திருக்கிறது. வேறொரு ரிவாயத்திலே அதனுடைய நிரப்பு நிறம் ஹபஷி என்றால் கருப்பு நிறமாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை இணைத்துத்தான் அந்த ரெண்டு வகையான கற்களில் ஒரு வகையான கல்லையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கிறார்கள். மற்றும் ஒரு ரிவாயத், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளியால் மோதிரம் வைத்திருந்தார்கள், அந்த மோதிரத்தினால் அவர்கள் கடிதங்களுக்கு முத்திரை குத்துவார்கள். ஆனால் அவர்கள் எந்த கடிதங்கள், மன்னர்களுக்கு கடிதம் அனுப்பும் போது அதற்கு சீல் பண்ண வேண்டும், முத்திரை குத்த வேண்டும், அந்த முத்திரை குத்துவார்கள். அதனை எப்போதும் அணிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் தான் அதனை அணிந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, கான யல்பசுஹு ஃபீ யமீனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தன்னுடைய வலக்கரத்திலே தான் மோதிரத்தை அணிந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு ரிவாயத்தில், அவர்கள் பைத்துல் ஹலாவுக்கு போனால் மோதிரத்தை கலட்டி கொள்வார்கள் என்றும் சஹீஹான ரிவாயத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அதனால் விளங்குகிறது, எந்த நேரமும் அவர்கள் அணிந்து கொண்டிருப்பதில்லை. இப்படியான நிலைமைகள் வரும்போது அவர்கள் மோதிரத்தை கலட்டி விடுவார்கள். மற்றும் ஒரு ரிவாயத்தை பார்க்க முடியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரம் வெள்ளியினால் இருந்தது என்று சொல்லிவிட்டு, அவர்களுடைய மோதிரத்திலே மாணிக்கக்கல், அதாவது பிடிக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு மோதிரம் இருந்தது, அந்த இடத்தையும் வெள்ளியினாலே பிடித்திருக்கிறார்கள். கல்லொண்டு பிடிக்காமல் வெள்ளியினாலே அந்த இடத்தையும், அந்த மாணிக்கக்கல் பிடிக்குகின்ற இடத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மற்றும் ஒரு இடத்தில், மோதிரம் பாவிக்குகின்ற இந்த தேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜமி நாடுகள், அரபியல்லாத நாடுகளுக்கு கடிதம் எழுதி தாவத்து கொடுக்க நினைத்தார்கள். இது ஹுதைபியாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு முக்கியமாக இந்த ஃபிக்ர் ஏற்பட்டது. முக்கியஸ்தர்கள், மன்னர்கள், அதிகாரிகள், கவர்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுத வேண்டும். அப்போது அங்கே சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அரபி அதாவது அஜமிகள் ஒரு கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதிலே முத்திரை குத்தி இருக்க வேண்டும். முத்திரை இல்லாத கடிதத்தை அஜமிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிலே அவர்களுக்கு நம்பிக்கை ஈனம் உண்டாகிவிடும். அல்லது அவர்கள் ஒரு கடிதத்தை மதிப்பதற்குரிய அடையாளம் அதிலே சீல் குத்தி இருப்பது என்று அங்கே சொல்லப்பட்டது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்துடைய இந்த தகாஜாவுக்காக ஒரு மோதிரத்தை செய்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் சொல்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்கையிலே அந்த மோதிரம் இருந்த நேரம் வெள்ளையாக பளிச்சென்று தெரிபட்டதே, அது என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இப்போதும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மோதிரத்திலே எழுதப்பட்டிருந்த எழுத்துகளும் அதனுடைய வரிகளும் எப்படி இருந்தது என்பதை பின்வரும் செய்தியில் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மோதிரத்திலே எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் முஹம்மத் என்று ஒரு வரி, அடுத்த கீழ் வரியிலே ரசூல் என்று ஒரு வரி, அல்லாஹ் என்று ஒரு வரி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகம் மூன்று வரிகளாக எழுதப்பட்டிருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே வேறு வேறு ரிவாயத்துகளை அடிப்படையாக வைத்து சிலர் அல்லாஹ் என்றது முதலாவது வரியிலும், ரசூல் என்பது இரண்டாவது வரியிலும், முஹம்மத் என்ற வார்த்தை மூன்றாவது வரியிலும் இருந்ததாகவும் சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு தாவத்துடைய கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் தான் இந்த ரிவாயத்தையும் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் கிஸ்ரா மன்னருக்கு. அஜமிகளுடைய மன்னர்களில் கிஸ்ரா முக்கியமானவர். அதேபோன்று கைசருக்கு எழுதுகிறார்கள். ரோமை ஆட்சி செய்த ஒவ்வொரு மன்னருக்கும் கைசர் என்று பெயர் இருந்தது. அற்றோடு நஜாஷி, அபிசீனியாவை ஆட்சி செய்த ஒவ்வொரு அதிகாரிக்கும் நஜாஷி என்று பெயர் இருந்தது. அதேபோன்று கிபுத்து கோத்திரத்தாரை ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஃபிரௌன் என்று பெயர் இருக்கும். எகிப்தை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு தலைவருக்கும் அசீஸ் என்று பெயர் இருக்கும். யமனிலே ஹிம்யர் என்ற பிரதேசத்தை ஆட்சி செய்பவர்களுக்கு துப்பா என்று பெயர் இருக்கும். அதே மாதிரி துருக்கியினுடைய பகுதியை ஆட்சி செய்பவர்களுக்கு ஹாகான் என்று பெயர் இருக்கும். இப்படியாக நாங்கள் எங்களுடைய நாட்டு தலைவரை ஜனாதிபதி என்று சொல்வது போது அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்ரா, கைசர், நஜாஷி இந்த மூணு நாட்டு தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, இவர்கள் முத்திரை இல்லாமல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரத்தை தயார் செய்து தரும்படி உத்தரவிட்டார்கள். அதனுடைய ஓரத்திலே பிடிக்கப்பட்டுள்ள அந்த ஓர வாட்டி பகுதிகள் வெள்ளியால் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வரையப்பட்டிருந்தது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இதிலே கிஸ்ராவிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் போய் சேர்ந்தபோது அவன் கடிதத்தை துண்டு துண்டாக கிழித்து போட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஆட்சியும் எதுவுமே செய்ய முடியாது, இவ்வாறு துண்டு துண்டாக கிழிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதனை அமுல்படுத்தி விட்டான். ஹிரக்கல் மன்னருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினார்கள், ரோமுடைய மன்னருக்கு. அவர் அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி பாதுகாத்தார். அல்லாஹ்வும் அவருடைய ஆட்சியை பாதுகாத்தான். ஆகவே இந்த கடிதங்கள் எல்லாம் ஹிஜ்ரி 6 ஆண்டு அனுப்பப்பட்டதாக புகாரி ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றொரு தகவல் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹலாவுக்கு வெளிவாசலுக்கு போக நாடினால் அவர்களுடைய மோதிரத்தை கையிலே கழட்டி எடுப்பார்கள். காரணம், அதிலே அல்லாஹ்வுடைய தன்னுடைய கண்ணியமான பெயர்கள் இருக்கிறது. அத்தோடு பைத்துல் ஹலாவுக்கு அதை எடுத்துக்கொண்டு செல்வது மக்ரூஹாகும். சிலருடைய அபிப்பிராயப்படி அது ஹராமாகவும் மாறிவிடும். இஸ்திஞ்சாவுடைய நேரத்தில், சுப்பரவு செய்யும் நேரத்தில் இடது கையிலே அதை வைத்துக்கொண்டு இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த அப்படியான அல்லாஹ் ரசூலுடைய பெயர்கள் எழுதப்பட்ட மோதிரமாக இருந்தால் அது நஜிஸ் ஆக்குவது, நஜிஸ் படுவது தடையாக இருப்பதனால். இதுபோன்றுதான் குர்ஆனுடைய ஆயத்துகள், நபிமார்களுடைய பெயர்கள், மலாய்க்காமார்களுடைய பெயர்கள், எந்த பெயர்களிலே முஹம்மத், அசீஸ் போன்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியான பெயர்களை பறிக்கும் போதும் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாடத்திலே வரக்கூடிய கடைசி ஹதீஸை அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளியினால் ஒரு மோதிரத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த மோதிரம் அவர்களுடைய கையிலே இருந்தது. பிறகு அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சைதனா அபூபக்கருடைய கையிலே இருந்தது. அதுக்கு பிறகு ஹதரத் உமருடைய கையிலே இருந்தது. பிறகு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையிலே இருந்தது. கடைசியாக ஹதரத் உஸ்மானுடைய கையினால் மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்திலே இருக்கும் பிஉரு அரீஸ் என்று சொல்லும் அந்த கிணத்திலே அது விழுந்து விட்டது. அந்த மோதிரம் விழுந்ததே இஸ்லாமிய ஆட்சியின் ஃபித்னாவுக்கு வழிவகுத்தது. ஒற்றுமையாக, நேர்மையாக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைதியாக நடந்து வந்த ஆட்சியிலே கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்பட ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த மோதிரம் விழுந்த காலத்திலே இருந்து ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை, அந்த மோதிரத்தை கடுமையாக தேடினார்கள். இது விழுந்தால் ஆபத்தென்பதை உணர்ந்திருந்தார்கள். எந்த அளவுக்கண்டா 3 நாட்களாக அந்த கிணற்றை கூட இறைத்து இறைத்து அவர்கள் மோதிரத்தை தேடினார்கள். ஆனால் அந்த மோதிரம் காணவில்லை. அங்கே அல்லாஹ் இஷாரா செய்கிறான், உங்களுடைய இவ்வளவு காலமும் ஹிலாஃபத், ஆட்சி என்பது ஒழுங்குமுறையாக இருந்தது இந்த மோதிரத்தை கொண்டுதான். அது விழுந்தவுடன் உங்களுடைய ஆட்சியிலும் தடம் புரளும் நிலைமை ஏற்படுகிறது என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறான். ஒரு ரிவாயத் இருக்கிறது, முஐகீப் என்பவருடைய கையினால் அந்த மோதிரம் விழுந்ததாக. அது சில நேரம் ஹஜ்ரத் உஸ்மானுடைய கையிலிருந்து விழுந்திருக்கும், அதனை முஐகீப் பிறக்கியிருப்பார், அவருடைய கையிலிருந்து கிணத்திலே விழுந்திருக்கும். அப்படி விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குகிறது. அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள், அந்த மோதிரத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தோடு நாங்கள் மற்றொரு பாடத்தை நோக்கி நகரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தை எந்த பொருளால் தயார் செய்தார்கள், எதற்காக தயார் செய்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு தயாரித்தந்த மோதிரத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த கையிலே போட்டார்கள், எதிலே பாவித்தார்கள் என்ற செய்தியை இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பாபு மாஜா ஃபி தஹத்தும் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் به قال حدثنا محمد بن سهل بن عسكر البغدادي وعبد الله بن عبد الرحمن قال أخبرنا يحيى بن حسان قال حدثنا سليمان بن بلال عن شريك بن عبد الله بن أبي نمر عن إبراهيم بن عبد الله بن حنين عن أبيه عن علي بن أبي طالب رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان يلبس خاتمه في يمينه. به قال حدثنا محمد بن يحيى قال حدثنا أحمد بن صالح قال حدثنا عبد الله بن وهب عن سليمان بن بلال عن شريك بن عبد الله بن ابي نمر نحوه. وبه قال حدثنا احمد بن منيع قال حدثنا يزيد بن هارون عن حماد بن سلمة قال رايت ابن ابي رافية تختم في يمينه فسالته عن ذلك فقال رايت عبد الله بن جعفر رضي الله عنهما يتختم في يمينه فقال عبد الله بن جعفر رضي الله عنهما كان رسول الله صلى الله عليه وسلم يتختم في يمينه. وبه قال حدثنا يحيى بن موسى قال حدثنا عبد الله بن نمير قال حدثنا ابراهيم بن الفضل عن عبد الله بن محمد بن عقيل عن عبد الله بن جعفر انه صلى الله عليه وسلم كان يتختم في يمينه. وبه قال حدثنا ابو الخطاب زياد بن يحيى قال حدثنا عبد الله بن ميمون عن جعفر بن محمد عن ابيه عن جابر بن عبد الله رضي الله عنهما ان النبي صلى الله عليه وسلم كان يتختم في يمينه. وبه قال حدثنا محمد بن حميد الرازي قال حدثنا جرير محمد بن اسحاق عن الصلت بن عبد الله انه قال كان ابن عباس رضي الله تعالى عنهما يتختم في يمينه ولا اخاله الا قال كان رسول الله صلى الله عليه وسلم يتختم في يمينه. وبه قال حدثنا ابن ابي عمر قال حدثنا سفيان عن ايوب بن موسى عن نافع بن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم اتخذ خاتما من فضة وجعل فصه مما يلي كفه ونقش فيه محمد رسول الله ونهى أن ينقش أحد عليه فهو الذي سقط من معيقب في بئر أريس. وبه قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا حاتم بن إسماعيل عن جعفر بن محمد نبيه قال كان الحسن والحسين رضي الله عنهما يتختمان في يسارهما. وبه قال حدثنا عبد الله بن عبد الرحمن قال حدثنا محمد بن عيسى هو ابن الطباع قال حدثنا عباد بن العوام عن سعيد بن ابي عروبه قتاده ان انس بن مالك رضي الله تعالى عنه انه صلى الله عليه وسلم كان يتختم في يمينه. وبه قال حدثنا محمد بن عبيد الله المحاربي قال حدثنا عبد العزيز بن ابي حازم عن موسى بن عقبه النافع عن ابن عمر رضي الله تعالى عنهما انه قال اتخذ رسول الله صلى الله عليه وسلم خاتما من ذهب فكان يلبسه في يمينه فاتخذ الناس خواتيم من ذهب فطرحه صلى الله عليه وسلم فقال لا ألبسه أبدا فطرح الناس خواتيمهم. الله ودين الذي يارغلي صلى الله عليه وسلم عند كرتلي عند مودرتي பாவித்தார்கள் என்பதை பற்றிய வித்தியாசமான ரிவாயத்துகள் இங்கே பதிவாகிறது. அலி இப்ன் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்தை வலது கரத்திலே அணிந்தார்கள். அங்கே ஆகவே ஒருவர் மோதிரம் அணியும் போது வலது கையிலே அணிவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றியவர் என்ற அடிப்படையில் அது சிறப்புக்குரியதாக ஆகிறது. நபிகளாருடைய அதிகமான சந்தர்ப்பங்களில் வலது கையிலே மோதிரத்தை பாவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அதிலே மோதிரத்தை அணிவதென்பது ஒரு வகையான சங்கைப்படுத்தலும் கண்ணியமும் இருக்குகிறது. சங்கைப்படுத்தலுக்கு மிக பொருத்தம் வலது கை இடது கையை விட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில் இடது கையிலே மோதிரம் அணிந்ததாக வந்திருக்கிறது. அது பயானுல் ஜவாஸுக்காக ஆகும் என்பதை காண்பிப்பதற்காக அணிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் சிலர் அதற்கு எதிர்ப்பாகவும் இருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிந்த விஷயம் சஹாபாக்கள் தாபியீன்களிடமிருந்து விசேடமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும்போது அவர்களுடைய வலது கையிலே மோதிரம் இருந்தது என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், பஜாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலது கரத்திலே மோதிரத்தை அணிந்தார்கள். அவர்களுடைய வலதிலே அந்த மோதிரம் இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிலே பொய் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்குகின்றார். அடுத்ததாக, எந்த விரலிலே அந்த மோதிரத்தை அணிவது என்பதிலும் உலமாக்களுக்கிடையிலே கருத்து வேற்றுமை இருக்குகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்கிறார்கள், இந்த தலைப்பிலே அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸுகளில் மிகவும் சஹீஹான ஹதீஸ் வலது கையிலே அணிந்தார்கள் என்ற ஹதீஸ் தான். அதுதான் ரசூலுல்லாவுடைய நிலைமைகளை அவதானித்தவர்களுக்கு புலப்படும் முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் மனிதனை கண்ணியப்படுத்த அலங்காரப்படுத்த வேண்டியிருக்கிறதோ அதுக்கெல்லாம் வலதை முற்படுத்துவார்கள். ஆகவே வலதிலே அது அமைய வேண்டும் என்றவர்கள் விரும்புவதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யும் போது வலது, அதாவது ஆள்காட்டி விரலும் அதை அடுத்து வரக்கூடிய விரலிலும் மோதிரம் அணிவதை மக்ரூஹ் என்று கருதி இருக்கிறார்கள். இப்படியாக அந்த விரலை பற்றி வந்திருக்கிறார். இன்னும் பல செய்திகள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையிலே மோதிரத்தை அணிந்திருந்தார்கள் என்று பல செய்திகள். அந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வலக்கரத்தை எதற்கு பாவித்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளியினாலான ஒரு மோதிரத்தை தயார் செய்தார்கள். அதனுடைய இந்த கல்லு பதிக்கும் பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளங்கைக்கு நேரே வைத்திருந்தார்கள். அதிலே முஹம்மதுர் ரசூலுல்லான்னு பதிந்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மேலே யாரும் வேறு வேறு எழுத்துகள் எழுதுவதை தடை செய்திருக்கிறார்கள். அந்த மோதிரம்தான் முஐகீப் என்ற நபருடைய கையினால் வேறே அரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றிலே விழுந்திருக்கிறது என்பதையும் சஹாபாக்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். முஐகீப் என்பவர் சயீத் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அடிமையாக இருக்கிறார்கள். வேறு சிலர் சயீத் இப்னு அபில் ஆஸுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்து பத்ரிலே கலந்து கொண்டவர், ஹிஜ்ரி 2 ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்தை தன்னுடைய கைக்கு அடுத்ததாக வைத்திருந்தார்கள். அடுத்த ரிவாயத்து பார்க்கலாம். முஹம்மது இப்னு ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய இடது கையிலே தான் அவர்கள் மோதிரம் அணிந்திருந்தார்கள். அவர்கள் கண்ட காட்சி இடது கையிலே, அதனால் அமல் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நிலைமைகளில் இடது கையில் அணிந்திருந்ததாகவும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் வலது கையிலே அணிவது சுன்னத் என்று சொல்லுகின்ற உலமாக்கள் பெரும்பாலான நேரத்தில் வலதில் அணிவதோடு ஒரு சில சந்தர்ப்பங்களில் இடதில் அணிவதாகவும் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். மற்றும் ஒரு ரிவாயத்தை பார்ப்போம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் தங்கத்திலே மோதிரம் எடுத்துட்டாங்க, தங்க மோதிரம் செஞ்சிருந்தாங்க. அதனை அவர்கள் தன்னுடைய வலது கையிலே போட்டு வந்தார்கள். சிலர் சொல்கிறாங்க, இது ஆண்களுக்கு தங்கம் பாவிக்கிறது ஹராம் என்று சட்ட வர முதல்ல என்று. ஆனால் அங்கு கொடுக்கப்பட்டிருந்த அனுமதியும் அனைவர்களுக்கும் எப்படியானது என்று தெரியும். சரி, பிறகு மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு தங்க மோதிரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மோதிரத்தை தூக்கி வீசிட்டு சொன்னாங்க, ஒருபோதும் நான் இதை அணிய மாட்டேன். அதை கேட்டு மக்கள் எல்லாம் அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய மோதிரங்களை தூக்கி எறிந்ததாக வரலாறு சொல்கிறது. அடுத்ததாக நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வால் எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். பாபு மாஜா ஃபி ஸிபத் ஸைஃப் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீ கால ஹத்தஸனா முஹம்மது இப்னு பஷார் கால ஹத்தஸனா வஹ்பு இப்னு ஜரீர் قال حدثنا أبي أن قتادة عن أنس رضي الله عنه أنه قال كانت قبيعة سيف رسول الله صلى الله عليه وسلم من فضة أبي قال حدثنا محمد بن بشار قال حدثنا معاذ بن هشام قال حدثني أبي أن قتادة عن سعيد بن أبي الحسن البصري قال كانت قبيعة سيف رسول الله صلى الله عليه وسلم من فضة أبي قال حدثنا أبو جعفر محمد بن الصدران البصري قال حدثنا طالب بن حجير عن هود وهو ابن عبد الله بن سعيد عن جده قال دخل رسول الله صلى الله عليه وسلم مكة يوم الفتح وعلى سيفه ذهب وفضة. قال طالب فسألته عن الفضة فقالت كانت كبيعة السيف فضة. أبي قال حدثنا محمد بن الشجاع البغدادي قال حدثنا أبو عبيدة الحداد عن عثمان بن سعد عن ابن سيرين قال صنعت سيفي على سيف سمرة بن جندب. وزعم سمرة أنه صنع سيفه على سيف رسول الله صلى الله عليه وسلم وكان حنيفيا. الله عليه نلدي يارغلي இங்கே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாளை பற்றி பேசப்பட்டிருக்கு. அந்த வாளை எப்படியானது, வாளை எப்போது பாவிப்பார்கள், இப்படியான விஷயங்கள். பொதுவாக யுத்த கருவிகளை பற்றி அக்காலத்திலே பேசும்போது முதலாவது வாளை பற்றி தான் பேசுவார்கள். அது மிக லேசானது, மிகவும் வசதியில் கூடியது, அதிகமானவர்கள் அதை தன்னுடைய உடலோடு வைத்திருப்பார்கள். ஆகவேதான் அந்த வாளை பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது. அனஸர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாளின் அந்த கபீஆ என்று சொன்னால் இந்த பிடியில இருக்கக்கூடிய வாள், பிடியில இருக்கக்கூடிய அந்த துண்டு, அது வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெள்ளியினால் செய்திருந்தார்கள். இதிலிருந்து விளங்குகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுகின்ற கட்டத்தில் ஆண்கள் அந்த கருவிகளை வேறு வேறு பொருட்களாலும் தயாரித்தெடுப்பது அனுமதிக்கப்பட்டதாகும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள், புரிய வைத்தும் இருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க முடியும், அபுல் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாளினுடைய பெருமதி ஒரு வெள்ளியின் அளவாகத்தான் இருந்தது. அவருடைய வாள் வெள்ளியினுடைய அளவுக்குத்தான் அது விற்கப்பட்டது. மற்றொரு ரிவாயத்தை பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் வந்தார்கள். ஃபத்து மக்கா வந்து வரும்போது அவர்களுடைய வாளிலே தங்கமும் வள்ளியும் இருந்தது. அப்போது தாலிப் என்பவர் சொன்னார், நான் அதனை பற்றி அந்த வள்ளியை பற்றி கேட்டேன். அதற்கு சொன்னார்கள், வாளினுடைய பிடி வள்ளியினால்தான் ஆக வேண்டும் என்ற பதில் சொன்னார்கள். இறுதியாக சமுரத்தை முன் ஜிந்துப் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களை நெருங்க முடியாமல் போய்விட்டது. சமுரா ரவி அல்லாஹு தாலானு நினைச்சிருந்தாங்க அவங்களோட வாழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவர்களுடைய சமுரத்தை முன் ஜிந்துபுடைய வாழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாளோடு அவர் வைத்திருந்ததாக அவர் கருதுகிறார். அதே நேரம் அவர் ஹனீஃபியாகவும் இருந்தார், அதாவது அந்த வால் பனு ஹனீஃபாவினுடைய வாள்களுக்கு ஒத்ததாகவும் இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு வைத்திருந்தார்கள் என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் கட்டாயம் தன்னோடு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் அவர்கள் எவ்வாறு கவசம் அணிந்திருந்தார்கள், அவர்களுடைய தலையிலே தொப்பி எவ்வாறு போடப்பட்டிருந்தது, அவர்களுடைய தலைப்பாகை எப்படி இருந்தது என்ற அந்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.